ಜಗದಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இந்த ஜப நேரத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் இயக்கங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. நாங்கள் இணைந்த இருதயத்தோடு கூட உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மயப்படுத்துகிறோம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உடைய வழிநடத்தல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் தந்த பற்பலமான விடுதல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவ சோதனைகளை மேற்கொள்ள நீர் கொடுத்த பரலோக ஞானத்திற்காக வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பலமான தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அதற்கேற்ற முயற்சி எடுத்து நேரத்தை சரியானபடி செலவு செய்து ஆயத்தப்பட்டு அந்த தேர்வுகளிலே பங்கு பெற கருவே தாரும். நேரத்தை வீணாக்காமல் நேரத்தை திட்டமிட்டு செலவு செய்யக்கூடிய அறிவை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பற்பலமான உதவி தொகைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யார் யார் கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ ஏற்ற நேரத்தில் அது கிடைக்கவும், ஆண்டவரே அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படவும், அவர்கள் முன்னேற்ற பாதையிலே நீர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் மருத்துவ பணி செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் என்ன நிலைமையிலிருந்து பணி செய்தாலும் உண்மையான அன்போடும் அக்கறையோடும் மக்கள் மேலே கரிசனையோடும் பாரத்தோடும் அவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற நீர் கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். விசேஷமாய் வைத்தியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வேதனையோடு வருகிற ஒவ்வொரு நோயாளிகளையும் புரிந்து கொண்டு அவருடைய சரீரத்தை சரியானபடி அறிய வேண்டியபடி அறிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற உதவி செய்யக்கூடிய ஞானத்தை, பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, பல்வேறு காரணங்களினாலே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒருவருக்காக செபிக்கிறோம். இன்றைக்கு பகலிலே பிரயாணப்பட போகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த வாரத்திலே புறப்பட போகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருடைய பிரயாணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். என்ன நோக்கத்தோடு புறப்பட்டு போகிறார்களோ அந்த நோக்கம் நிறைவேறியவர்களாக நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு திரும்பி வர நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபடுகிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல அவள் வாழ உம்முடைய அன்பை அதிகமாய் அவர்களிலே நீர் ஊற்றியறல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருக்குள்ளே இருக்கிற ஐக்கியம் ஒவ்வொரு ஊழிய ஸ்தலங்களிலேயும் காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சமாதானத்தை கெடுக்கிற, ஆண்டவரே சந்தோஷத்தை கெடுக்கிற, நல்ல ஐக்கியங்களை கெடுக்கிற சகோதரனோ சகோதரியோ யாரா இருந்தாலும் தங்களுடைய தவறை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வயோதிபர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அல்லது தங்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பராமரித்தரலும், அவருடைய தேவைகளை சந்தித்தரலும். அதற்கு பொறுப்பாயிருக்கிறவர்கள் அவர்களை அறிந்து புரிந்து அவர்களுக்கு ஏற்ற விதமாய் உதவி செய்யக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேலைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியோடும் உண்மையோடும் மக்களுமை தொழுது கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்தலும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அதை விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்கவும், கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களுக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைக்கிற ஒவ்வொருவரோடும் உடைய மாறாத பிரசன்னம் மகிமை தங்கியிருக்கட்டும். புதிய ஆண்டு புதிய வல்லமையை பெற்றுக் கொள்ளுமாண்டா இருக்கட்டும், புதிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுமாண்டா இருக்கட்டும், புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுமாண்டா இருக்கட்டும். இன்னும் அநேகருக்கு புதிது புதிதாய் ஆசீர்வாதமானவர்களாய் வாழும் ஒரு ஆண்டாயிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்ம பாரத்தோடு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரின் ஜபத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற அநேகர், அவர்கள் குடும்பத்தில் உள்ள அநேகர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீரே அருள் புரியும். எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருகிறீர்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உபதியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் முதல் 3 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். முதலாம் வசனம் வாசிக்கிறேன். உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இது கர்த்தரால் தனக்கு கொடுக்கப்பட்ட தேவ தரிசனம் என்று இந்த புத்தக ஆரம்பத்திலேயே சொல்கிறார். உபதியா என்பவர் யார்? நாம் ஏற்கனவே அறிமுகத்திலே பார்த்தது போல அவர் சிறிய தீர்க்கதரிசிகளிலே ஒருவர். இவரை குறித்து நாம் வேறொன்றும் அறிய முடியவில்லை. உபதியா என்ற பெயர் அன்று இஸ்ரவேலிலே பொதுவான பெயராக இருந்தது. அநேகர் உபதியா என்ற பெயரை வைத்துக் கொண்டார்கள். இந்த பெயருக்கு யெகோவாவின் ஊழியன் என்று அர்த்தமாகும். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஏதோம் என்ற தேசமே இந்த சிறிய புத்தகத்தின் கருப்பொருள். எனவே நாம் ஏதோமை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் அறிந்து கொண்டிருக்கலாம். ஏதோம் யார் என்பதை அறியாதவர்களுக்காக மீண்டுமாக கூற விரும்புகிறேன். நீங்கள் ஆதியாகம புத்தகத்திற்கு வர வேண்டும். அங்கே நாம் ஏசாவின் வம்ச அட்டவணையை பார்க்கிறோம். ஆதியாகமம் 36 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஆதியாகமம் 36 அதிகாரம் 8-9 வசனங்களிலே, ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு குறிப்பை 3 முறை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறார். மோசேக்கு இது ஏன் என்று ஒருவேளை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இது வலியுறுத்தப்பட வேண்டிய ஒன்று என்று ஆவியானவர் அறிந்திருந்தார். ஏசாதான் ஏதோம், ஏதோம்தான் ஏசா என்று வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாயிருந்தது. இந்த ஏதோமியர் ஏசாவின் வம்சவழியிலே வந்தவர்கள். எவ்வாறு இஸ்ரவேலர் யாக்கோபின் வம்சத்தில் வந்தவர்களோ அதே போல இவர்கள் ஏசாவின் வம்சத்திலே வந்தவர்கள். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் இரட்டை குழந்தை பிறந்தது. அவர்கள் இருவரும் பார்க்க ஒன்று போல இருக்க மாட்டார்கள். உண்மையிலே அவர்கள் இருவரும் எதிரெதிரானவர்கள். நாம் ஆதியாகமம் 25 அதிகாரத்திலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ரெபேக்காளுக்கு இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கும் வேலை வந்தது. ஆதியாகமம் 25 அதிகாரம் 22-23 வசனங்களை பாருங்கள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். துவக்கத்திலிருந்தே இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஏசா வேட்டையாடுவதிலே விருப்பமுள்ளவன், ஊரை சுற்றி வருகிறவன். ஆனால் யாக்கோபு வீட்டிலேயே தரித்திருந்து சமையலை கற்றுக்கொண்டான். அம்மாவிற்கும் பிரியமானவனாக காணப்பட்டான். மேலும் யாக்கோபு ஆவிக்குரிய பகுத்துணர்வுடையவன். ஆனால் ஏசா அப்படி அல்ல. ஏசா மாம்சீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆவிக்குரிய காரியத்தை அசட்டை செய்தவன். தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை வெறும் கூழுக்காக விட்டு போட்டவன் இவன். ஆதியாகமம் 25 அதிகாரம் 30-34 வரை பாருங்கள். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். உண்மையிலேயே அவன் சாகக்கூடிய அளவிற்கு பசியாயிருந்ததினாலே இதை விற்கவில்லை. இல்லாவிட்டால் ஏசா வீட்டிலே சாப்பிட வேறு ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே இதை செய்யவில்லை.
ஆனால் ஏதோ மாம்சீக காரியத்தையே விரும்பினான். அவனுக்கு ஆவிக்குரிய காரியத்திலே விருப்பம் இல்லாததினாலே அதை விற்று போட்டான். அவனுக்கு அதன் மதிப்பு தெரியவில்லை. ஒருவன் சிரேஷ்ட புத்திரபாகம் உடையவனாக இருக்கும்பொழுது தேவனோடு தொடர்புடையவனாக இருக்கிறான். அவனே அந்த குடும்பத்திற்கு ஆசாரியன். அவன் தேவனோடு உடன்படிக்கை உள்ளவன். அவனுக்கும் தேவனுக்கும் உறவு உண்டு. ஆனால் ஏசா தன்னுடைய இந்த செய்கையினாலே எனக்கு தேவனோடு உள்ள உறவை காட்டிலும் கொஞ்சம் கூழே போதுமானது என்று சொல்கிறான். அருமையானவர்களே, நீங்கள் வேதவாசிப்பு, ஜபம், தேவனோடு உள்ள உறவு இவற்றை காட்டிலும் வேலை, பேச்சு, நேரப்போக்கு போன்ற மற்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி தேவனுடைய காரியங்களை குறைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்களும் இவ்வாறுதான் ஏசாவைப் போல இருக்கிறீர்கள். எனக்கு தேவனோடு உள்ள உறவை காட்டிலும் கிரிக்கெட் விளையாட்டே போதுமானது என்கிறீர்களா? இவ்வாறு எதையெல்லாம் தேவனுடைய உறவை காட்டிலும் முக்கியத்துவப்படுத்துகிறீர்கள் என்று எண்ணி பாருங்கள். ஒரு விசுவாசிக்குள் இரண்டு சுபாவங்கள் இருக்கிறது. அந்த இரண்டு சுபாவங்களும் ஒன்றுக்கொன்று எதிராக போரிடுகிறது. கலாத்தியர் 5:17 பவுல் என்ன சொல்கிறார்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த இரண்டு சுபாவங்களுமே விசுவாசிகளுக்குள் காணப்படுகிறது. பழைய சுபாவம் மற்றும் புதிய சுபாவம், இவை ஒன்றுக்கொன்று எதிரானவை. ஏசா மாம்சத்திற்கு பழைய சுபாவத்திற்கு ஓவியமாகவும், யாக்கோபு ஆவிக்குரிய காரியத்திற்கு அல்லது புதிய சுபாவத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறார்கள். ஏதும் என்ற பெயருக்கு சிவப்பு அல்லது அக்கி என்று பொருள் வரும். இந்த அக்கி எப்பொழுது உடலிலே வரும்? நம்முடைய சரீரத்தில் உள்ள தோலானது சிவப்பாக்கும் கதரை தவிர எல்லா ஒளிக்கதிர்களையும் உள்ளே இழுத்துக் கொள்ளும்பொழுது இந்த அக்கி உண்டாகிறது. அதேபோல ஒருவன் பரலோகத்தின் வெளிச்சத்தை தனக்குள்ளே வாங்கிக் கொள்ள இயலாதவனாக இருக்கும்பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய அக்கி வருகிறது. அருமையானுள்ளே, பரலோக ஒளி ஒன்று உங்களை ரட்சிக்கும், இல்லாவிட்டால் அது உங்களை சுட்டுவிடும். நீங்கள் இந்த ஒளியை ஒன்று உங்களுக்குள்ளாக வாங்கிக் கொள்ள வேண்டும், அல்லது அந்த ஒளி உங்களை சுட்டுவிடும். இது மாறாத உண்மை. ஏசா மாம்சத்திற்கு அடையாளமானவன், அவன் ஏதோமாக இருக்கிறான். யாக்கோபு இஸ்ரவேலாக மாறினான். அவன் தேவனுடைய பிரபு ஆனான். இவன் ஆவிக்குரிய காரியத்திற்கு அடையாளமானவன். நாம் ஏசாவை குறித்து பழைய ஏற்பாட்டின் முதலாவது புத்தகத்திலே இவ்வாறு பார்த்தோம். இப்பொழுது பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திலே ஏசாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கவனியுங்கள். மல்கியா 2:3 வாசிக்கிறேன். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். இது தேவனால் சொல்லப்படுவதற்கு வித்தியாசமான ஒரு காரியமாகும். நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்வது ஒரு வித்தியாசமான காரியம் இல்லையா? இவ்வாறு சொல்லப்படுவது பிரச்சனையை உடனேயே உருவாக்குகிறது. ஒரு இறையியல் கல்லூரி மாணவர் தன்னுடைய பேராசிரியரிடம் சென்று, ஐயா, மல்கியாவிலே காணப்படுகிற இந்த வார்த்தையினாலே எனக்கு சில சந்தேகங்கள் எழும்பியிருக்கிறது. தேவன் ஏசாவை வெறுப்பதாக ஏன் சொல்கிறார் என்று புரியவில்லை என்று கேட்டார். அதற்கு அந்த பேராசிரியர், வாலிபனே, எனக்கும் அந்த வசனத்திலே புரிந்து கொள்ள முடியாத பகுதி ஒன்று உண்டு. என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர் ஏசாவை ஏன் வெறுத்தார் என்பதில்லை. அதற்குரிய பதிலை நான் வேதத்திலிருந்து அறிந்து கொண்டேன். ஆனால் அவர் யாக்கோவை ஏன் சிநேகித்தார் என்பதுதான் புரியவில்லை என்று கூறினாராம். இதுவே உபதியா புத்தகத்தை முக்கியமான இடத்திற்கு உயர்த்துகிறது. அதாவது, தேவன் ஏசாவை எதற்காக வெறுத்தார் என்பதற்கு வேதத்திலே விளக்கம் பார்க்க வேண்டுமென்றால் அது இங்கே மாத்திரமே முடியும். கின்ஸ்பர்க் என்ற சிறந்த எபிரேய வேத வல்லுநர் உபதியாவின் 6 இவ்வாறு மொழிபெயர்த்திருக்கிறார். ஏசாவின் காரியங்கள் எவ்வளவாக உறிந்துவிடப்பட்டது என்று, அதாவது அவைகள் நீங்களும் நானும் பார்ப்பதற்காக இப்பொழுதுதான் முதல் முதலாவதாக வெளியிலே கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உபதியா ஏசா மீது பூத கண்ணாடியை வைக்கிறார். அதன் வழியாக நாம் பார்க்கும்போது ஏதோமை பார்க்கிறோம். இது உபதியாவின் மூலமாக தேவன் வைத்த பூத கண்ணாடி. அங்கே அதன் வழியாக பாருங்கள், ஒரு ஏசாவை பார்க்கிறோம். ஆம், அவன் பெரிதாக தெரிகிறான். ஒரு ஏசா இப்பொழுது 250,000 சிறிய ஏசாக்களாக பெருகிவிட்டார்கள். இதுவே ஏதோம். புகைப்படம் எடுப்பவர் ஒரு சிறிய உருவத்தையே தன்னுடைய கேமராவிலே எடுப்பார். ஆனால் அதற்கு பின்பு அது பெரிய படமாக உருவாக்கப்படும். நீங்கள் உங்களுடைய சைக்கிள் டியூபிலே பஞ்சர் பார்க்க வேண்டுமென்றால் கடைக்காரர் என்ன செய்கிறார் என்று கவனித்திருக்கிறீர்களா? முதலாவது அந்த டியூபிலே காற்றை நிரப்பிய பிறகு அந்த சிறிய துளையை தண்ணீரிலே முக்குவதன் மூலம்தான் கண்டுபிடிக்கிறார்கள் இல்லையா? அதே போல இங்கே ஏசாவின் வாழ்க்கையை உபதியா காற்றடைத்த டியூபை போல பெரிதாக்குகிறார். அதன் மூலம் அதில் உள்ள ஏசாவின் வாழ்க்கையில் உள்ள குறை என்ன என்று உங்களால் காண முடியும். ஏசாவை தேவன் வெறுக்கிறேன் என்று ஏன் சொன்னார் என்பதை உங்களால் காண முடியும். முன்பு ஒரு சிறிய ஏசாவாக இருந்தவன் இப்பொழுது 100,000 மடங்கு பெரிதாகி ஒரு தேசமாகிவிட்டான். தேவன் ஆரம்பத்திலே ஏசாவை வெறுக்கிறதாக சொல்லவில்லை. அது ஒரு தேசமாக உருவாகின்ற வரை காத்திருந்து அவனை வெறுப்பதற்கான காரணமாக அமைந்தது என்ன என்று வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகத்திற்கு வருகிறவரை தேவன் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்ததாக ஒருபொழுதும் சொன்னதில்லை. இருவருமே ஏதோம் இஸ்ரவேல் என்ற இரு பெரிய தேசமாக மாறினார்கள். இஸ்ரவேல் தேசம் பல நூற்றாண்டுகளாக வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் மோசே, யோசுவா, சாமுவேல், தாவீது, எசேக்கியா, நெகேமியா, எஸ்ரா போன்ற பெரிய மனிதர்களை உலகத்திற்கு தந்தது. ஆனால் ஏசாவிலிருந்து உருவான தேசமோ தேவனற்றதாகிவிட்டது. ஏதோ தேவனை விட்டு பின்வாங்கிவிட்டது. சரி, தேவன் ஏசாவையும் அவனுடைய தேசத்தையும் வெறுப்பதற்கு என்ன காரணம்? உபதியா 2 பாருங்கள். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுகப் பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். இந்த பெரும் கூட்டமான ஜனங்கள் சிறுகப் போகிறார்கள். முன்பு அவர்கள் பெரும் கூட்ட ஜனங்களாக இருந்தார்கள் என்று இந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம். இதை உபதியா தீர்க்க தரிசனமாக கூறினார். அவருடைய காலத்திலே இது எதிர்காலத்திலே நிறைவேறப் போகின்ற ஒன்றாய் இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்முடைய காலத்திலிருந்து பார்க்கும்பொழுது உபதியா கூறியபடியே நிறைவேறிவிட்டது. இந்த ஏதோம் இப்படிப்பட்ட தேவ நியாய தீர்ப்பை பெறுவதற்கு அது செய்த பாவம் என்ன? 3, கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. அருமையானவர்களே, தேவன் ஏதோமை வெறுக்க காரணம் என்ன என்பது இப்பொழுது புரிகிறதா? அதனுடைய பெருமைதான். இதை கேட்டவுடன் உங்களுக்கு ஒருவேளை அதிர்ச்சியாக இருக்கலாம். பெருமை அவ்வளவு கொடிய பாவமா? பெருமை மோசமானது என்று அறிவோம், ஆனால் அது இவ்வளவு பெரிய விளைவை கொண்டு வருமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். நாம் இன்று பாவத்தை குறித்து மதிப்பிடுவதிலே அவ்வளவு தூரம் மந்தமாகிவிட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். உதாரணமாக நான் ஒரு விசுவாசியை அறிவேன். அந்த மனிதன் மது அருந்துகிறான் என்று நான் அறிந்து உங்களிடம் கூறி ஆலோசனை கேட்கிறேன். இந்த மனிதனை சபை எவ்விதம் நடத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அவனை சபையின் உறுப்பினர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொல்வீர்கள். நான் ஒத்துக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு விசுவாசி திருடியதால் பிடிபட்டிருக்கிறான். நான் அவனை குறித்து உங்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறேன். நீங்கள் அவனையும் சபையிலிருந்து நீக்குவதுதான் சரி என்று சொல்கிறீர்கள். ஒத்துக்கொள்கிறேன். இதனை அடுத்து ஒரு விசுவாசியான பெரிய அலுவலர் மிகவும் பெருமை பிடித்தவராக இருக்கிறார். அவரை போல பெருமை கொண்ட மனிதரை நான் பார்த்ததில்லை என்று கூறி இந்த மனிதனை சபை எவ்விதம் நடத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் அவரை சபையை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று தைரியமாக சொல்கிறேன். நீங்கள் சொல்வீர்கள், அவரிடத்திலே சபையின் போதகராக நீங்கள் பேசி பெருமை கொள்வது தவறு என்று சுட்டிக்காட்டுங்கள். அது ஒன்றும் பெரிய பாவம் அல்ல. இது சாராயம் குடிப்பதைப் போலவோ திருடுவதைப் போலவோ பொய் சொல்வதைப் போலவோ பெரிய பாவம் அல்ல. அதை ஆலோசனை கூறியே சரி செய்து விடலாம் என்று சொல்வீர்கள். அப்படியானால் நான் இப்பொழுது கூறப்போகும் கருத்து உங்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரலாம். தேவனுடைய பார்வையிலே குடிப்பழக்கத்தை விட பெருமை என்பது மிகவும் மோசமான பாவம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மதுபானம் குடிக்கும் பழக்கத்தை வேதம் கண்டிக்கிறது, கண்டனம் பண்ணுகிறது உண்மைதான். இஸ்ரவேல், பாபிலோன், கிரேக்க தேசம், ரோம சாம்ராஜ்யம் போன்றவை எல்லாமே வீழ்ச்சியுற்றது குடி போதையினாலேதான். பெரிய தேசங்கள் எல்லாம் வீழ்ந்தது இதனால்தான். ஆனால் தேவனுடைய பார்வையிலே பெருமை என்பது குடியை விட மோசமான கொடிய பாவம். நாம் பெருமையை குறித்து ஒரு சரியான கருத்துடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, பெருமை பாவத்திலும் பாவமானது. எல்லாவற்றையும் விட மோசமான பாவம் இதுவே. மற்றெல்லா பாவங்களையும் விட வேதம் இந்த பாவத்தை அதிகமாக கண்டனம் பண்ணுகிறது. தேவன் பெருமையை வெறுக்கிறவராக இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று வாசிக்கிறோம். எனவே ஏதோ இந்த பெருமையின் பாவத்திலே நிறைந்திருந்தபடியினாலே ஏசாவை நோக்கி, ஏசாவே அவனுடைய பெருமையின் நிமித்தம் வெறுத்தேன் என்று சொல்கிறார். நீதிமொழியின் புஸ்தகத்திலே 6:16-19 வரையுள்ள வசனங்களிலே சொல்லப்படுகிற 7 காரியங்களை சற்றே கவனியுங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. தேவன் வெறுக்கிற 7 காரியங்களிலே முதல் இடம் பெறுகிறது என்ன என்பதை கவனித்தீர்களா? ஆம் பிரியமானவர்களே, மேட்டிமையான கண். ஒரு கிறிஸ்தவன் பெருமையோடு மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக கருதி பார்த்தாலே பெருமையான கண் வந்துவிட்டது, அது பாவம் என்று சொல்கிறார். இது குடிப்பழக்கத்தை விட கேவலமான பாவம். அதற்காக குடி பாவம் அல்ல, அது சிறிய பாவம்தானே என்று எண்ணிவிட முடியாது. குடிப்பழக்கமும் பாவம்தான், ஆனால் பெருமை அதைவிட கேடானது என்று பார்க்கிறோம். பெருமையை குறித்து தேவன் இவ்வளவு மாத்திரம் சொல்லவில்லை, அவர் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்பதாக சொல்கிறார். அதேவேளையிலே அவர் எப்பொழுதும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்கள் பக்கமே நிற்கிறார். நீதிமொழிகள் 8:13 என்று சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். யோவான் நமக்கு சொல்வது என்ன? 1 யோவான் 2:16 பாருங்கள், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இந்த ஜீவனத்தின் பெருமை எங்கே இருந்து வருகிறது? ஆம், பிசாசினிடத்திலிருந்துதான் வருகிறது. இன்று அநேக விசுவாசிகள் தங்களுடைய இனத்தை, தங்கள் ஜாதியை குறித்து, தங்கள் நிலையை குறித்து, ஏன் தேவ கிருபையை குறித்தும் கூட பெருமை பாராட்டுகிறார்கள். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டதை குறித்தும் பெருமை. அருமையானவர்களே, உங்கள் ரட்சிப்பு உங்களை பெருமை கொள்ள வைக்கக்கூடாது. அதை குறித்து புகழ்ந்து பேசவும் அவசியமில்லை. நாம் ரட்சிப்பிற்காக தேவனைத்தான் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இது உங்களை தாழ்ந்த சிந்தையில் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். நீங்கள் மிகவும் மோசமான பாவியாயிருந்து கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டதற்காக உங்களுக்கு வெட்கம் வரவில்லையா? இவ்வளவு மோசமான பாவியாயிருந்தேனே என்பது வெட்கத்தை தராமல் பெருமையையா தருகிறது? நாம் ரட்சிப்பிற்காக தேவனுக்கு எதையாவது செலுத்தலாம் என்றால் நம்மிடத்திலே தேவனுக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை பெரியமானவர்களே. ஆகவேதான் நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட வேண்டியதாயிற்று. ஆனால் நாம் இதை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். இன்னும் சில தாங்கள் கொடிய பாவிகளாக இருந்ததற்காக பெருமை பாராட்டுகிறார்கள். நான் ரட்சிக்கப்படும் முன்னர் எப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்தேன் தெரியுமா, எல்லாரும் எனக்கு நடுங்கி விடுவார்கள் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பிலிப்பியர் 2:5 பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆம், இயேசுவனிடத்தில் இருந்த சிந்தை எது? மனத்தாழ்மை. மத்தேயு 11:21 அவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இன்று பெருமைதான் அநேக கிறிஸ்தவர்களுடைய சாட்சியை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை தேவனுக்கு உபயோகமற்றவர்களாக மாற்றிக்கொண்டிருப்பதும் இந்த பெருமைதான். இவர்கள் கட்டிடத்தை வைக்கோலினாலே கட்டுகிறார்கள். கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மேலே அவர்கள் தங்கம், வெள்ளி, விலையேற பெற்ற கல் போன்றவற்றினாலே கட்டவில்லை. இந்த பெருமை அநேக பரிசுத்தவான்களை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவர்கள் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இது தடை கல்லாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே சிந்தனை செய்து பார்ப்போமா? இந்த பெருமை சாத்தானுடைய பாவமாக இருக்கிறது. ஏசாயா 11:13-14 பார்க்கும்பொழுது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சாரின் புத்தி பேதலித்து போவதற்கு காரணமும் இந்த பெருமைதான். அவன் பாபிலோனிய அரண்மனையிலே மயிலை போன்று கர்வத்துடன் நடந்து கொண்டிருந்தான். தானியேல் 4:30 பாருங்கள், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இவ்வாறு கூறியவுடன் அவனுக்கு என்ன நடந்தது? 31-32 வசனங்களையும் பாருங்கள். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரை நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய் என்று சொல்லப்பட்டது. இது தற்செயலாக நடந்துவிட்ட காரியமல்ல. நேபுகாத்நேச்சாருக்கு தான் யார் என்று தெரியவில்லை. அவன் வெளியிலே சென்று மிருகத்தைப் போல செயல்பட ஆரம்பித்தான். ஏன்? ஒரு மனிதன் பெருமையினாலே தன்னை உயர்த்தும் பொழுது அவன் உயரப்போவதில்லை, மாறாக மிருகங்களின் நிலைமைக்கு தள்ளப்பட்டு போவான் என்றே நாம் அறிகிறோம். தேவன் நேபுகாத்நேச்சாரின் தரத்தை குறைத்து வெளியிலுள்ள மிருகத்தின் நிலைக்கு அவனை தாழ்த்தினார். சரி, பெருமை என்றால் என்ன? அதை நாம் இவ்வாறு விளக்கலாம். தேவன் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்று வாழ்விலே காண்பிப்பதே இருதயத்தின் பெருமையாயிருக்கிறது. நாம் இந்த உபதியா புத்தகத்திலே ஏதோம் தேசத்தை குறித்து இவ்வாறுதான் பார்க்கிறோம். ஏதோமின் இருதயத்தின் பெருமை அதை தன்னை உயர்த்த வைத்தது. இவ்வாறு ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினானோ, அதேபோல ஏதோம் பெருமையினாலே தேவனை அலட்சியம் பண்ணியது. ஈசாக்கின் வீட்டில் உண்பதற்கு எவ்வளவோ இருந்தும் ஏசா அந்த கூளையை விரும்பினான். தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட அந்த கூளையை அவன் விரும்பினான். அவன் தேவனை குறித்து எந்த ஒரு கவலைப்படவும் இல்லை. தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்ததின் மூலமாக தேவனை அசட்டை செய்தான். இப்பொழுது ஏசாவின் சந்ததி பெரிய தேசமாயிற்று. அது தேவன் இல்லாமல் தன்னால் வாழ முடியும் என்று செயல்பாட்டிலே காண்பித்துக் கொண்டிருந்தது. கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று கேட்கிறது. இந்த ஏதோம் ஒரு வித்தியாசமான இடத்திலே வசித்தது. பாறைகளின் வெடிப்புகளின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். பெட்ரோ என்ற நகரம் அவர்கள் வாழ்ந்த நகரம். இது இன்றும் இருக்கிறது, நீங்கள் கூட சென்று பார்க்கலாம். அதனுடைய அமைப்பை பார்த்துவிட்டு இன்றும் கூட அநேகர் வியப்படைகிறார்கள். இந்த நகரத்தை சுற்றிலும் பாறை காணப்படுகிறது. இதனுடைய நுழைவு வாயல் மிகவும் குறுகியது. இரண்டு குதிரை வீரர்கள் குதிரையிலே அமர்ந்து செல்லக்கூடிய வகையிலேதான் நுழைவு வாயில் இருந்தது. ஆகவே அந்த நகர் தன்னை பாதுகாத்துக் கொள்வது எளிதாக இருந்தது. எல்லாமே பாதுகாப்பாக இருந்தது. அது ஒரு முதலாவது தேசிய வங்கி போல காணப்பட்டது என்று சொல்லலாம். இந்த நகரை எவரும் பிடிக்க முடியாது என்று மற்ற நாட்டவர் கருதினபடியினால் தங்களுடைய தங்கம் வெள்ளி போன்றவற்றை அங்கே வங்கியிலே போடுவது போல போட்டு வைத்தார்கள். அவர்கள் கண்மலை வெடிப்புகளிலே குடியிருந்தார்கள் என்று அறிகிறோம். அவர்கள் அந்த பாறைகளை வெட்டி அதிலே வீடுகளை அமைத்து அதிலே வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே அவர்கள் பாதுகாப்பாக இருந்ததாக நினைத்தார்கள். இவர்கள் தேவனிடத்திலிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதாவது அவர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டின் கீழே வாழ விரும்பவில்லை. தேவனோடு உள்ள எல்லா உறவையும் துண்டித்துக் கொண்டார்கள். உண்மையிலேயே அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகத்திலே ஈடுபட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் நிலை பாதுகாப்பானதாக பிரச்சனை இல்லாததாக இருக்கிறதாக எண்ணுகிறீர்களா? எனக்கு தேவனுடைய துணை தேவையில்லை. நான் என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய திறமையினாலே, என்னுடைய பணத்தினாலே வாழ்ந்து விடுவேன் என்று எண்ணுகிறீர்களா? இவை எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதவை. மட்டுமல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் பாதுகாப்பானது போல தோன்றினாலும் உண்மையில் அது நிலையானதல்ல. உண்மையான நிலையான பாதுகாப்பாகிய அவரை சார்ந்து கொள்ளத்தான் அவர் நம்மை அழைக்கிறார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-904-1201, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28.